சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 20, 2023. தலைப்ப மனம் கோல்டன் உரை ஈசாயா பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நாளாகமம் சாலோமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலோமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவான். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. நாளாகமம் என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நாளாகமம் கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். என் குமாரனாகிய சாலோமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். நாளாகமம். தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவனும் அவனோட கூட சபையார் அனைவரும் கிபியோனிலிருக்கிற மேடைக்கு போனார்கள். அன்று ராத்திரியிலே தேவன் சாலோமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலோமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கீழாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். நாளாகமம். சேபாவின் ராஜஸ்திரி சாலோமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலோமோனை சோதிக்கிறதற்காக எருசலேமுக்கு வந்தாள். அப்பொழுது சாலோமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலோமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாயிருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். நீதிமொழிகள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனம் ஒரே வாழ்க்கை, அன்பு மற்றும் ஞானம், நேற்று, இன்று மற்றும் என்றென்றும். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள், எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள். அன்பு அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல ஆனால் தெய்வீகமானது. எந்த நன்மையும் இல்லை ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். தெய்வீக மனோதத்துவம் ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அனைத்தும் மனம் என்பதையும், மனமே கடவுள், சர்வ வல்லமை, எங்கும் நிறைந்திருப்பது, சர்வ அறிவாற்றல் அதாவது அனைத்து சக்தி, எல்லா இருப்பு, அனைத்து விஞ்ஞானம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. பொருள் உணர்வு என்பது ஒரு அபத்தமான சொற்றொடர், ஏனெனில் பொருளுக்கு உணர்வு இல்லை. மனம் பொருள் அல்ல, பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, பேசுகிறது என்று அறிவியல் அறிவிக்கிறது. விஞ்ஞானம் என்ற சொல் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது கடவுளின் சட்டங்களையும் மனிதனை உள்ளடக்கிய பிரபஞ்சத்தின் அவரது அரசாங்கத்தையும் மட்டுமே குறிக்கிறது. இதிலிருந்து வணிகர்கள் மற்றும் பண்பட்ட அறிஞர்கள், கிறிஸ்தவ விஞ்ஞானம் அவர்களின் சகிப்புத்தன்மை மற்றும் மன ஆற்றலை மேம்படுத்துகிறது, அவர்களின் குணாதிசயத்தை விரிவுபடுத்துகிறது, அவர்களுக்கு தீவிரத்தன்மை மற்றும் விரிவான தன்மை மற்றும் அவர்களின் சாதாரண திறனை மீறும் திறனை அளிக்கிறது. இந்த ஆன்மீக புரிதலால் ஈர்க்கப்பட்ட மனித மனம் மேலும் மீள்தன்மை அடைகிறது. அதிக சகிப்புத்தன்மை கொண்டதாக தன்னிடமிருந்து ஓரளவு தப்பித்து குறைந்த ஓய்வு தேவைப்படுகிறது. இருப்பது பற்றிய அறிவியலின் அறிவு மனிதனின் மறைந்திருக்கும் திறன்களையும் சாத்தியங்களையும் வளர்க்கிறது. இது சிந்தனையின் சூழலை விரிவுபடுத்துகிறது, மனிதர்களுக்கு பரந்த மற்றும் உயர்ந்த பகுதிகளுக்கு அணுகலை வழங்குகிறது. இது சிந்தனையாளரை நுண்ணறிவு மற்றும் நுண்ணறிவு ஆகியவற்றின் சொந்த காற்றில் உயர்த்துகிறது. பழங்கால தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கு பார்வையை ஆன்மீக அசாதாரண நிலைப்பாட்டிலிருந்து பெற்றனர். தீயத்தை முன்னறிவிப்பதன் மூலமும் புனைகதைக்கான தவறான உண்மையின் மூலமும் அல்ல, உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து எதிர்காலத்தை முன்னறிவித்தனர். அறிவியலில் போதுமான முன்னேற்றத்துடன் இருக்கும் போது மனிதர்கள் பார்ப்பனர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறாமல், பேய்கள், ஆவிகள் அல்லது தேவதைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்வது இந்த மனதோடு ஒத்துப்போகும், எப்போதும் இருக்கும் தெய்வீக மனம் மற்றும் சிந்தனையின் உரிமை. அறிவியலுடன் பழகுவது தெய்வீக மனதுடன் அதிக அளவில் தொடர்பு கொள்ளவும், உலக நலனை பற்றிய நிகழ்வுகளை முன்னறிவிக்கவும் தெய்வீக உத்வேகம் பெறவும், ஆமாம், தடையற்ற மனதின் வரம்பை அடையவும் நமக்கு உதவுகிறது. மனம் எல்லையற்றது, உடலமைப்பால் வரையறுக்கப்படவில்லை. ஒலி அல்லது பார்வைக்கு காது மற்றும் கண்ணை அல்லது தசைகள் மற்றும் எலும்புகளை லோகோமோஷனை சார்ந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்வது. மனிதனின் இயல்பு மற்றும் இருப்பை நாம் அறியும் மன அறிவை நோக்கிய ஒரு படியாகும். ஆவியானவரை நாம் சரியாக அறிந்திருப்பது கடவுளிடமிருந்து, தெய்வீக கோட்பாட்டிலிருந்து வருகிறது. அது கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த விஞ்ஞானம் முழுமையாக கற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ஜீரணிக்கப்பட்டிருந்தால் வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கவோ அல்லது கிரகணத்தை கணக்கிடவோ முடியும் என்பதை விட உண்மையை நாம் துல்லியமாக அறிய முடியும். இந்த மனதை வாசிப்பது தெளிவான தன்மைக்கு எதிரானது. இது ஆன்மீக நிலைப்பாட்டின் வெளிச்சமாகும். இது ஆன்மாவின் திறனை நிரூபிக்கிறது, பொருள் உணர்வு அல்ல. விந்தையது தெய்வீக மனதிற்கு அடிபணியும் போது இந்த ஆத்ம உணர்வு மனித மனதில் வருகிறது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் எதையும் வெளிப்படுத்துகின்றன. இது நல்லது செய்ய உதவுகிறது, ஆனால் தீமை அல்ல. கிறிஸ்தவ அறிவியலின் படி மனிதனின் உண்மையான உணர்வுகள் ஆன்மீகம் தெய்வீக மனதிலிருந்து வெளிப்படுகிறது. எண்ணம் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கிறது, ஆனால் உணர்வோ அல்லது அறிக்கையோ ஜட உடலிலிருந்து மனதிற்கு செல்வதில்லை. பரஸ்பர தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவரது யோசனை மனிதன். பொருள் சார்ந்ததை விட ஆன்மீக ரீதியில் பார்ப்பதிலும் கேட்பதிலும் கிறிஸ்தவம் அதிகம். அவர்களின் இழப்பை விட மன ஆசிரியர்களின் நிரந்தர பயிற்சியில் அதிக அறிவியல் உள்ளது. மனம் இருக்கும் போது அவர்கள் தொலைந்து போக முடியாது. இதை பற்றிய அச்சம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கு செவித்திறனையும் அளித்தது. மேலும் இது ஆச்சரியத்தை மீண்டும் செய்யும். கேள்வி: ஐந்து உடல் உணர்வுகள் மனிதனை உருவாக்குகின்றனவா? பதில்: கிறிஸ்டியன் சயின்ஸ் அழியாத ஆதாரத்துடன் எந்த பொருள் உணர்வின் சாத்தியமற்ற தன்மையையும் நிலைநிறுத்துகிறது. மேலும் இந்த உணர்வுகள் என்று அழைக்கப்படுபவை மரண நம்பிக்கைகள் என வரையறுக்கிறது. சரீர உணர்வுகள் ஆன்மீக உண்மை மற்றும் அழியாத தன்மையை அறிய முடியாது. ஒரு தாவரத்தின் நார்களை விட நரம்புகளுக்கு எந்த நம்பிக்கையை அளிக்கிறது என்பதை தவிர அதிக உணர்வு இல்லை. மனம் மட்டுமே அனைத்து திறன்களையும் உணர்தலையும் புரிந்து கொள்ளுதலையும் கொண்டுள்ளது. பொருளின் மங்கலான வடிவங்கள், மரண உடல் மற்றும் பொருள் பூமி, மனித மனத்தின் விரைவான கருத்துக்கள், நிரந்தர உண்மைகள் மற்றும் ஆவியில் அவர்களின் பரிபூரணம் தோன்றுவதற்கு முன்பே அவர்கள் தங்கள் நாளை கொண்டுள்ளனர். மரண சிந்தனையின் கொச்சையான படைப்புகள், இறுதியாக தெய்வீக மனதின் கேமராவில் நாம் காணும் புகழ்பெற்ற வடிவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். மனப்படம் ஆன்மீகமாகவும் நித்தியமாகவும் இருக்கும் போது மனிதர்கள் விஷயங்களின் உண்மையான உணர்வை பெற வேண்டுமானால் மங்கலான வரையறுக்கப்பட்ட வடிவங்களுக்கு அப்பால் பார்க்க வேண்டும். தேட முடியாத மனப்பகுதியில் தவிர பார்வை எங்கே தங்கும்? நாம் எங்கு நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். மேலும் நாம் யாரிடம் உள்ளோமோ அவரிடமிருந்தே எல்லா சக்தியையும் பெற்றவர்களாக செயல்பட வேண்டும். தெய்வீகத்துடனான நமது தொடர்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அவரை தவிர வேறு எந்த மனதையும் கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வு மற்றும் பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வு இல்லை. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மனித மனதுக்கு கொல்லவோ குணப்படுத்தவோ அதிகாரம் இல்லை. கடவுளின் மனிதனை அது கட்டுப்படுத்தாது. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின்ட் பால் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.